நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தேன் அப்படின்னா நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது தித்திப்பு தான் இல்லைங்களா. இந்த தேனுக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்குது, சத்துக்கள் நிறைந்த நல்ல ஒரு உணவுப் பொருளும் கூட. சரி, இந்த தேனீக்கள் மேல நம்மளுக்கு என்ன பயன் கேக்குறீங்களா? விவசாயிகளுக்கு வந்து தேன் விற்பனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட தேனீக்களினால ஏற்படக்கூடிய மகரந்த சேர்க்கையினால மகசூல் வந்து அதிகமாக கிடைக்குது. தேனீ வளர்ப்பு பற்றிய பயிற்சியோட முயற்சியும் இருந்தா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இலக்கை அடையலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் கணபதியை சேர்ந்த விவசாயி தங்கவேலு அவங்க தன்னோட அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்போமா?
வணக்கங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தொழில்நுட்பங்கள் ரொம்ப எளிமையான தொழில்நுட்பமா இருக்கும், அது நமக்கு நல்ல ஒரு பயனை தரக்கூடியதா இருக்கும். ஒரு சில தொழில்நுட்பங்கள் செலவு அதிகமா இருக்கும், ஒரு சில தொழில்நுட்பங்கள் குறைந்த செலவுலயே நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தேனி வளர்ப்பு அப்படிங்கறது வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பம் பயிர் மகசூலை பெருக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னங்க?
தேனி வளர்ப்பு வந்து ஒரு நல்ல ஒரு கூடுதல் மகசூல் கிடைக்கிறதுக்கு விவசாயத்துல ஒரு நல்ல தொழில். அப்ப வந்து தேனி வளர்த்தோம்னா நீங்க முதல்ல வந்து நல்ல பயிற்சி எடுத்துக்கணும். பயிற்சி எடுத்த பின்னாலதான் தேனி வளர்க்கணும், இல்லைன்னா அதுல வந்து வெற்றி அடைய முடியாது கண்டிப்பா. பயிற்சி எடுக்கணும்னா வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துல வந்து பூச்சில் துறை பேராசிரியர்கள் மூலமா நம்ம பயிற்சி எடுத்துட்டு வளர்த்தா தான் தேனி வந்து வெற்றி அடைய முடியும், இல்லைன்னா வெற்றிங்கிறது கிடையாது.
சரிங்க, தேனி வளர்ப்பு பயன் தரக்கூடியதுதான், ஆனா அதுக்கு தகுந்த பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க எத்தனை வருஷமா தேனி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க?
நான் 1963 எனக்கு வந்து இந்த மாதிரி வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து அங்க எங்க கிராமங்களை நோக்கி தேன் பெட்டியை கொண்டு வந்து அவங்களே தேனி எடுக்கிற முறையை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பெட்டிகளில் தேன் பிடிக்கிறது, அந்த மாதிரி கல்களை மரப்பொந்துகள்லேருந்து அடுக்கு தேனை எடுத்து எப்படி தேனியை வந்து வளர்த்துற முறையை அப்ப இருந்தே சொல்றாங்க. நான் 1963 ஆரம்பிச்சு இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு காலகட்டத்தில எல்லாம் வந்து எந்த நோயும் மற்ற இதுகள் அதிகமாக இல்லை. இன்னைக்கெல்லாம் நிறைய தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சா தான் அதை வளர்த்த முடியும். நான் வந்து ஓராண்டு காலமா தேனி 100 பெட்டி வாங்கி வளர்த்திட்டு இருக்கிறேன். ஓராண்டு முடிய போது இந்த 100 பெட்டிகள்ல நிறைய அனுபவம் அனுபவங்கள்ல வெற்றிகரமா வந்து வளர்த்துறேன்னா அது வந்து இந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியர்கள் வந்து உதவி பண்றதுதான் காரணம், இல்லைன்னா வெற்றிகரமா வளர்த்த முடியாது.
சரிங்க, 1 வருஷத்துல 100 பெட்டிகள் வச்சு வெற்றிகரமா வளர்த்துட்டு வரேன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு 45-47 வருஷ அனுபவம் இந்த தேனி வளர்ப்புல இருக்கு இல்லீங்களா? உங்களுடைய அனுபவத்துல இருந்து தேனி வளர்ப்பு வெற்றிகரமா எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
தேனி ஏன் வளர்க்கணும்னு சொன்னோம்னா நமக்கு வந்து சுத்தமான தேன் கிடைக்குது. ஒண்ணு, தேனி வளர்ப்பின் மூலம் அயல் மகரந்த சேர்க்கையில மகசூல் வந்து கூடுதலாக கிடைக்கும். தென்னையில் வந்து அதிகமான காய்கள், அதே மாதிரி முருங்கை இதில் வச்சோம்னா முருங்கை காய்கள் அதிகமாக கிடைக்குது. ஒன்று, அதனால தேனி வளர்த்துறோம். தேனீக்கள்ல எத்தனை வகை இருக்குன்னா 5 வகையான தேனீக்கள் இருக்கு. கொசுத்தேன், கொம்புத்தேன், அடுக்குத்தேன், மலைத்தேன், இத்தாலி தேன்னு இருக்குது. இதில் வந்து வளர்ப்பதற்கு ஏற்ற தேனீக்கள் வந்து கொசுத்தேன், அடுக்குத்தேன் ரெண்டும் தான். கொசுத்தேன் சுவர்கள் இருக்கு, அதுவும் வளர்க்குறாங்க. நம்ம மெயினாக வியாபாரபூர்வமாக வளரக்கூடிய தேன் அடுக்குத்தேன். அடுக்கடுக்கு அடைகளை கட்டுறதுனால இது இருட்டறையில் வளர்றதுனால நாம் இந்த தேன் கூட்டம் வந்து கல் கட்டுகள்லேருந்து எடுத்து வளர்த்தலாம், அல்லது வந்து மரப்பொந்துகள்லையும் இருக்கு, இல்லது தேனி வளர்ப்பாளர்லேருந்து கூடுகளை வாங்கிக்கலாம். பெரும்பாலும் தேனி பொட்டிகள் வந்து திருப்பூரில் வந்து குமார் நகரில் காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கு, கதர் கிராம தொழிலகம் குமார் நகரில் தேன் பெட்டிகளை கொடுக்குறாங்க. அப்புறம் தேனீக்கள் வந்து முதல்ல வளர்த்துறதுக்கு அனுபவங்கள் வந்து நாம பயிற்சி எடுத்துக்கணும். பயிற்சி எடுத்து பின்னால்தான் தேனீ வந்து வளர்த்த தொடங்கணும்.
சரிங்க, இப்போ தேனீ வளர்க்கறதுக்கு சரியான அனுபவம் நமக்கு வேணும், அது பத்திய பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நம்ம அந்த பயிற்சியும் அனுபவம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி சூழ்நிலைகள் தேனீ வளர்க்கறதுக்கு உகந்ததா இருக்கும் அதை நம்ம பாக்கணும் இல்லீங்களா?
தேனீ வளர்க்கறதுக்கு முதல்ல வந்து நம்ம இடத்தை தேர்வு பண்ணணும். அந்த இடம் தேர்வு வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது பூச்சி மருந்து அடிக்காத இடங்களா இருக்கோன்னு, மலையோரமா இருக்கோன்னு, ஃபாரஸ்ட்னு சொல்றமே அந்த பகுதிகளில் பெரும்பாலும் வந்து புளிய மரம், அது வந்து மதுரம் தரக்கூடிய இடங்களா இருக்கணும் அதிகமா. புளியந்தோப்புகா, சூரியகாந்தி மலர்கள் உள்ள இடம், இந்த மாதிரி இடம் ஆர்கானிக் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய மருந்து அழிக்காத இடமா இருக்கக்கூடிய இதாக இருக்கோன்னு. மலையோரங்கள்லையும் வளர்த்தலாம். அந்த மாதிரி வாழைத்தோப்புகளில் வாழை பூத்திருக்கிற டைமில் முடி வச்சு வளர்த்தலாம். அதே மாதிரி எள்ளு பூத்திருக்கிற டைம்ல இந்த மாதிரி மதுரம் தரக்கூடிய இடங்கள்ல நீங்க வச்சு வளர்த்தலாம். அடுத்தது வந்து இப்போ தேன் வந்து பூவிலிருந்து எடுத்துட்டு வர்றது வந்து ஒரு இனிப்பான ஒரு திரவம், அதை தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா கொண்டு வந்து அந்த இனிப்பான திரவத்தை வயிற்றுக்குள்ள சில ரசாயன மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டு அதை வந்து தேனா மாத்துது. தண்ணீரின் அளவு வந்து 18% குறைச்சு வாயிலுள்ள எச்சில்கள்ல வந்து கலந்து அதை தேன் அறைகள்ல வச்சு அதை வந்து மூடிடுது. இது வந்து சுத்தமான தேன், இப்படிதான் தேன் கிடைக்குது.
தேன் சொல்லும் போது நீங்க சொன்னீங்க அது அந்த திரவத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதனுடைய வயிற்றில் உள்ள பொருட்களை கலந்து அப்புறம் தான் தேனா மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மலர்கள்ல இருந்து நேரடியா தேன் எடுக்கிறது இல்லீங்களா?
தேன் வந்து பூவிலிருந்து எடுக்குதுன்னு சொல்றாங்க. பூவிலிருந்து மதுரம்னு சொல்லக்கூடிய அந்த நெக்டாரை வந்து அது வாயினால் உறிஞ்சி வயிற்றுல கொண்டு வந்து நிறைய ஈக்களினுடைய வயிற்றுகளுக்கு அது வந்து சில மாறுதல் பண்ணி அது ரசாயன மாறுகிறதுக்கு உட்பட்டு அது வந்து தேனாக மாறுது. தேனீக்களால் தான் தேன் உற்பத்தி செய்யப்படுது. அதாவது இப்போ மதுரம் தரக்கூடிய தனிய மதுரம் தரக்கூடிய பயிர்கள் இருக்குது சொன்னீங்கன்னா முருங்கை புளி இதெல்லாம் மதுரம் தரக்கூடியது. மகரந்தம் தரக்கூடிய பயிர்கள் சொன்னீங்கன்னா மக்காச்சோளம் சோளம் இத வந்து கம்பு இதுலாம் மகரந்தம் நிறைய கிடைக்குது போலன்ல இருந்து. அடுத்தது என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல நாம வந்து இடத்தேர்வு பண்ணி அதை வந்து வைக்கணும்.
சரிங்க, இப்ப மகரந்தம்னு சொன்னீங்க, இப்ப மதுரம்ங்கிறது அது அந்த திரவத்தை எடுத்துட்டு வந்து பல்வேறு மாற்றங்களுக்கு அப்புறம் தேனா மாத்துதுன்னு சொன்னீங்க. இப்ப மகரந்தம்ங்கிறது நம்ம சாதாரணமா என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்க அந்த மகரந்த சேர்க்கைக்கு இந்த தேனீக்கள் உதவி செய்யுது அப்படிங்கும் போது ஒரு பயிரினுடைய மலர்ல போய் உட்காரும்போது அந்த மகரந்த தூள்கள் அதோட கால்லையோ அல்லது ரெக்கைகள்லயோ ஒட்டிட்டு அது இன்னொரு மலர்ல போய் உட்காரும் போது அங்க மகரந்த சேர்க்கை நடைபெறுது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனா நீங்க சொல்லும் போது இந்த மதுரம் மகரந்தம் ரெண்டையுமே தரக்கூடிய பயிர்கள் அப்படிங்கறீங்க, அப்ப மகரந்தத்தை கூட தேனீக்கள் வந்து பயன்படுத்துதுங்களா?
மகரந்தம் வந்து மதுரா வந்து தேனீக்கள் வந்து அந்த மதுரம் தரக்கூடிய தாவரங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்து மதுரத்தை வச்சுட்டு மகரந்தம் தனியே எடுத்துட்டு வருது. இப்ப வந்து மக்காச்சோளம் இதுல இருந்து கால்கள் வந்து அந்த மகரந்தத்தை கொண்டு வரும், அதை கொண்டு வந்து அந்த மதுரத்தோட சேர்த்து கலக்கி இளம் புழுக்களுக்கு கொடுக்குது. அதனால மதுரம் மகரந்த ரெண்டும் சேர்த்து கொடுக்கறதுனால அது பி பிரெட்ங்கிற மாதிரி அது வந்து புழுக்கள் நல்லா வளர்ச்சி அடிக்க வருது, கூடுகள் நல்லா வலுவாக இருவதற்கு இந்த ரெண்டுமே தேவை. மதுரம் வந்து மகரந்தம் இது ரெண்டுமே தரக்கூடிய தாவரங்கள் இருக்குது. சூரியகாந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே தரு. தென்னையில வந்து மதுரம் மகரந்தம் ரெண்டுமே கிடைக்குது. அதனால தென்னையில வந்து தேனீக்கள் வச்சிருக்கிறதுனால வருஷம் முழுவது கூடுகள் வந்து வலுவா இருக்கு. தென்னை வாழை ரெண்டும் இருக்கக்கூடிய இதுல வச்சிருந்தீங்கன்னா தேனீக்கள் வந்து வருஷம் போற நல்ல ஒரு இதில் இருக்கு.
சரிங்க, இப்ப புதுசா ஒருத்தர் தேனி வளர்க்க ஆசைப்படுறாரு அப்படின்னாக்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி தேன் கிடைக்கக்கூடிய இடம் தென்னந்தோப்பு பக்கத்திலயோ அல்லது வாழை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன செய்யணுங்க?
புதுசா தேனி வளர்த்துறவங்க என்ன பண்ணுவோம்னா முதல்ல வந்து பயிற்சி வேணும். பயிற்சி இல்லாம தேனி வளர்ப்பே நினைக்க கூடாது. அந்த பயிற்சி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில கொடுக்கறாங்க. அது போக நீங்க தேர்ச்சி பெற்ற தேனி வளர்ப்பாளர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம். ஒன்னு ஓராண்டு அனுபவம் வேணும். நீங்க சில பெட்டிகளை வச்சு வளர்த்து குறைந்தது ஓராண்டு அனுபவம் இல்லாம தேனி வளர்க்க கூடாது. சிறிய அளவில் துவங்கி அப்புறம் பெரிய அளவில் போகணும். இட தேர்வு செய்யணும் தேனி வளர்த்துறது. அதாவது மலர் ஆதாரங்கள் அந்த மதுரம் மகரந்தம் உள்ள இடங்களாக நீங்க தேர்வு செய்யணும். மருந்து அடிக்காத இடமா தேர்வு செய்யணும். மலை அடிவாரங்களை தேர்வு செய்யணும். அதுக்கு அடுத்தது புளி முருங்கை இந்த மாதிரி சூரியகாந்தி உள்ள இடங்கள்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்லயே வெற்றி அடையும். வணிக ரீதியில் வளர்த்துறோம்னா நீங்க வந்து இடப்பயிற்சி செய்யணும். மைக்ரேஷன் பீ கீப்பிங்கிற மாதிரி ஒரே இடத்துல வச்சீங்கன்னா வணிக ரீதியை வளர்த்த முடியாது. கூட்டத்தை வந்து ஆய்வு செஞ்சுட்டே இருக்கணும். 10 நாளைக்கு ஒருக்கா வளர்ப்பு நுட்பங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரியாம நீங்க வளர்த்த முடியாது. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தேனீக்களுக்கு வந்து எப்பவுமே தேன் கூட்டுகள்ல ஒரு அடையில தேன் இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் தேன் கூட்ட வலுவா வச்சிருக்கணும். அப்ப தேன் தராத காலங்கள்ல அந்த வறட்சியான காலங்கள்ல தேனீக்களுக்கு வந்து சக்கரைப்பாகு கொடுக்கணும். சக்கரைப்பாகு எப்படி கொடுக்கணும்னா 1:1 சர்க்கரை வந்து ஒரு பகுதி, அதே மாதிரி தண்ணி ஒரு பகுதி. தண்ணி வந்து 1 லிட்டர் தண்ணி நல்லா காய்ச்சி 1 லிட்டர் சர்க்கரை வந்து அந்த கொதிக்கக்கூடிய தண்ணியில போட்டு கரைஞ்ச பின்னால அந்த சக்கரைப்பாக வந்து வெப்பம் குறைஞ்ச உடனே தேனீ கூடுகளுக்கு வந்து இந்த டப்பாக்கள்ல வைக்கலாம்.
சரிங்க, இப்ப பொதுவா நம்ம வந்து தேனீக்களை வளர்க்கிறோம் அப்படின்னாக்க பெட்டிகள்ல வச்சு வளர்க்கும் போது முக்கியமா எதெல்லாம் கவனிக்கணும்?
தேனீ பெட்டிகள்ல வந்து தேனீ வளர்த்துற போது முக்கிய கவனிக்கக்கூடியது என்னன்னா நீங்க வந்து அடிப்பலகையை வந்து சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த அடிப்பலகையில வந்து ஓட்டைகள் இருக்க கூடாது. அந்த கிராக்ஸ் இருந்ததுன்னா அதுலதான் இந்த மெழுகு பூச்சி மொட்டு வச்சு மெழுகு பூச்சிகள் அதுல முட்டையிட்ட பின்னால அதுலிருந்து புழுக்களா மாறி அடைக்கி போகும். அடைக்கு போனோம்னா அடையினுடைய எல்லாத்தையுமே சாப்பிட்டுரு. அதனால வாரத்துக்கு ஒரு முறை வந்து அடிப்பலகை நீங்க சுத்தம் பண்ணிடுவோம். மெழுகு பூச்சிகள் வராது. இன்னொன்னு என்னன்னா மெழுகு பூச்சி வராம இருக்க இன்னொரு இதுன்னா கருப்பு அடையில வந்து ஒரு கூட்டுல இருக்கவே கூடாது. கருப்பு அடைகள் அனைத்தையுமே நீக்கிடுவோம். அப்பதான் வந்து அந்த கூட்டுல வந்து ராணி வந்து நல்லா மொட்டு வைக்கும். கருப்படைகள் அதிகமான ராணி வந்து மொட்டு வைக்காது. அந்த கருப்படையில தேனை மட்டும் வச்சிரு, அதனால நம்ம கூட்டினுடைய வலு வந்து குறைஞ்சு வந்துரு. அதனால நீங்க வந்து கருப்படையில முழுவதுமே அகற்றிடுவோம். ஒன்னு அடிப்பலையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். அப்புறம் அடுத்தது நான் என்ன சொன்னா, தேனீ வளர்க்கிற போது தேனீ கூட்டங்கள் நிறைய பிரிஞ்சு ஓடிரு. தேனீ கூட்டங்கள் வந்து ரெண்டு காரணத்தினால பிரியும். ஒன்னு வந்து உணவு பற்றாக்குறையானா ஓடிரு, அது வந்து வறட்சியினால் ஓடுது. இன்னொன்னு கூட்டங்கள் வலுவாச்சுன்னா அந்த கூட்டத்தை வந்து நீங்க பிரிச்சிடணும், ரெண்டா பிரிச்சிடணும். இல்லது வலுவான பின்னால குயின்செல் நிறைய வைக்கி, ராணி அறைகள் வைக்கி. அந்த ராணி அறைகளை போற நீங்க அகற்றினா தேன் எடுத்துட்டே இருக்கலாம். ராணி அறைகள் நிறைய விட்டீங்கன்னா கூட்டம் பிரிஞ்சு போயிரு. கூட்டம் பிரியாம இருக்கும்னா அத்தனை ராணி குயின் செல்லுகளை போற எடுத்துடணும். அதே மாதிரி வந்து கூட்டங்களை அந்த பருவ காலத்துல பிரிச்சிடணும். கூட்டங்களை பிரிக்கிற போது ஆணிகள் இருந்தா தான் கூட்டங்களை பிரிக்கணும், இல்லைன்னா கூட்டங்களை பிரிக்க கூடாது.
இப்ப நீங்க சொல்லும் போது இந்த கூட்டங்களை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்றீங்க, அதாவது அந்த ஒரு ராணி தேனிக்கு மேல போகும்போது கூட்டங்களை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த கூட்டங்களை பிரிச்சு அதை என்ன செய்யணும், அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
கூட்டங்களை வந்து பிரிக்கிறதுனா அதுலயும் நிறைய தொழில்நுட்பங்கள் தெரியணும், தெரிஞ்சாதான் பிரிக்க முடியும். கூட்டங்களை பிரிக்கிறதுனா வலுவான கூட்டமா இருக்கணும். அந்த வலுவான கூட்டமா இருந்தா அந்த கூட்டல தேனீக்கள் நிறைஞ்சு வலிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு இருந்தா தான் நீங்க கூட்டங்களை பிரிக்கணும். ஒன்னு முதல்ல கூட்டம் பிரிக்கிறதுனா டிவிஷன்னா ஆணிகள் வந்து ஒரு பத்து கூடாது இருக்கணும். உங்களுக்கு பத்து தேன் கூடுகள் இருந்து காலனி கூடுகள் இருந்தா தான் பிரிக்க முடியும். ஆணிகள் ஒரு ரெண்டு மூணு கூடுகள்ல நிறைய இருக்கணும், நிறைய இருந்தா தான் அந்த கூட்டத்தை பிரிக்கணும். இப்படி கூட்டத்தை பிரிக்கும் போது ஒரு ஆறு அடைகள் உள்ள இடத்துல மூணு அடைகள் அந்த தனி இன்னொரு கூட்டில எடுத்து வச்சுட்டு அது பிரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு. நீங்க வந்து பயிற்சி மூலம் தெரிஞ்சிட்டு போய் தான் பிரிக்கணும், இல்ல நீங்க ஒரு விதமா பிரிச்சிட்டீங்கன்னா அது இதா போயிரு. அது தொழில்நுட்பங்கள் தெரிஞ்ச பின்னால்தான் பிரிக்கணும். அது முடிஞ்ச அளவு நீங்க என்னன்னா கூட்டங்கள் வந்து பிரிஞ்சு போகாம இருக்கணும்னா அந்த ராணி செல்களை போற வெளியேற்றிட்டீங்கன்னா போது. அதே மாதிரி வலுவில்லாத கூட்டில நீங்க கூட்டம் அதிகமா உள்ள இருந்து அடைகள் எடுத்து வலுவு இழந்த கூட்டங்களுக்கு இந்த தேன் அடைகளை கொடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு எல்லா கூடும் இருந்துட்டே இருக்கு. இது வந்து ஒரு முறை.
சரிங்க, இப்ப வந்து இந்த கூட்டத்தை பிரிச்சு வைக்கிறது சொன்னீங்க, அப்புறம் கூட்டம் தானா பிரிஞ்சு போயிட்டு சொன்னீங்க, அதாவது உணவு இல்லைன்னா கூட பிரிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய ராணி தேனீக்கள் இருந்தாலும் அந்த மாதிரி கூட்டம் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
நிறைய ராணி தேன் சில நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொன்னு நீங்க கவனிக்கா முட்டுருவீங்க. ஒரு 15 நாள் வந்து அந்த தேன் தரக்கூடிய காலம்னு இருக்குது. அந்த சீசன்ல வந்து நீங்க தேன் கூட்டம் வந்து போய் பாக்குறீங்க, ஒரு 15 நாள் பாக்க முட்டுறீங்க, நிறைய ராணி அதுல ஒன்னு ரெண்டு வெளியே வந்துரு. அப்படி வர்ற டைம்ல நீங்க அந்த ராணியோடய கூட்டம் பிரிச்சு வச்சிடலாம். ஒரு கூட்டில ரெண்டு ராணி மூணு ராணி வந்துடுதுன்னு ரெண்டு ரெண்டு பிரேம ராணியோட எடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போயிடலாம். அப்ப உங்களுக்கு ஒரே கூட்டில மூணு தேன் கூடுகள் நீங்க பிரிச்சிடலாம். அந்த மாதிரி பிரிக்கலாம். இல்ல குயின் செல்ல வந்து நீங்க வந்துடுது ஃபார்ம் ஆயிடுதுன்னா மூணு மூணு பிரேமா ரெண்டு ரெண்டு பிரேமா ஒரு ஒரு காலனையும் நீங்க தனியா கொண்டு போய் வச்சு அது மூலம் வளர்த்தலாம்.
சரிங்க, இந்த பெட்டினுடைய அமைப்பு, தேன் பெட்டினுடைய அமைப்பு, அதுல தேனீக்கள் எப்படி இருக்கும், எப்படி தேன் சேகரிக்கும், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
முதல்ல வந்து தேன் பெட்டி வந்து நீங்க செய்யக்கூடிய வந்து தொழில்நுட்பத்தோட தான் செய்யணும். தேன் பெட்டிகள் வந்து சரியா இல்லைன்னா அந்த தேன் பெட்டிகள் இடையில வெடிப்புகள், பலகையில மேல் பகுதியில வெடிப்புகள், அந்த மாதிரி கிராக்ஸ் சொல்லதெல்லாம் இருந்தா மெழுகு பூச்சி வரும், எதிரி பூச்சிகள் உள்ள வந்துரும். அப்ப தேன் பெட்டி வந்து எப்படி இருக்கும்னா சரியான பலகை, அந்த பலகையில எந்த விதமான வெடிப்புகளோ அதுமே இல்லாம இருக்கும்னு. அதே மாதிரி ஒவ்வொரு பிரேம கீழே மேலையும் வந்து முட்டக்கூடாது. அடிப்பலகையில வந்து புரோடு சாம்பர் சொல்றமல்ல புழு அறை பிரேம் முட்டக்கூடாது, அளவு கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி அந்த நுழைவாயில் எல்லாம் தேனீக்கள் போற அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். நுழைவாயில் அதுக்கு மேல இருந்ததுன்னா அதுக்குள்ள பள்ளி மற்ற எதிரிகள் எல்லாம் உள்ள போகும். அது போகாம அந்த பெட்டி அளவா கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா எந்த வகையிலுமே எதிரி பூச்சிகள் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு வைக்கிறீங்க, அந்த ஸ்டாண்டில் எறும்பு வந்து ஒரு எதிரி, தேனீக்கு வந்து எறும்பு வந்து முக்கியமான எதிரி. மெழுகு பூச்சி எப்படி எதிரியோ அது மாதிரி எறும்பும் எதிரி. அப்ப எறும்பு மேல போகாம இருக்கிற அந்த ஸ்டாண்டில் வந்து என்ன பண்ண, கிரீஸ்ல வந்து வேப்பெண்ணெய் தடவி அந்த ஸ்டாண்டினுடைய நடும் மையத்துல தடவிட்டீங்கன்னா எறும்புகள் எல்லாம் போகாது. அல்லது கீழ்பகுதியில வந்து அந்த ஸ்டாண்டு கீழ்பகுதியில தண்ணி வச்சிடலாம். கிண்ணத்துல தண்ணி வச்சு அந்த நாலு கால்கள் இருக்குது ஒரு ஸ்டாண்டு, அந்த நாலு கால்களுக்கு இடையிலும் கிண்ணத்துல வந்து தண்ணி வச்சு அந்த தண்ணி நடுவுல வந்து அந்த கால்கள் இது பண்ணமுன்னா எறும்புகள் அந்த தண்ணி வழியா மேல ஏறாது. தேனீக்களுக்கு வந்து சில நோய்கள் வரும். பொதுவாக தேனீக்கள் அதிகமா தாக்குற நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா தாய்செக் புரூடுங்கிற ஒரு நோய் தாக்குது. அதுக்கடுத்தது வந்து யூரோபியன் பவுல்டு புரூடுங்கிற ஒரு நோய் தாக்குது. இந்த நோய் எப்படின்னு கேட்டீங்கன்னா முட்டையும் புழு மட்டும்தான் இருக்கு, மூடப்பட்ட நிலையில அந்த பியூபா ஸ்டேஜ்ங்கிறது எதுவுமே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஐரோப்பிய நோய் என்று சொல்லலாம். இந்த யூரோபியன் பவுல்டை கட்டுப்படுத்துவதற்கு 250 மில்லிகிராம் டெட்ராசைக்ளின் 300 மில்லி லிட்டர் சுகர் சொல்யூஷன்ல கலந்து ஒவ்வொரு கூட்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தோம்னா ஒரு 21 நாள்ல ஒரு மாசத்துக்குள்ள எல்லா அந்த நோய் வந்து நீங்கிவிடும். அப்ப நீங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்லா அடைகள்லையுமே அந்த சீல்டு புரூடு மூடப்பட்ட நிலையில் புழுக்கள் இருக்கு. அப்ப இந்த நோய் நீங்கிடுதுன்னு அர்த்தம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்க மீண்டும் ஒரு நோய் சொல்றேன், 250 மில்லி கிராம் டெட்ரா சைக்கிளின் 300 மில்லி லிட்டர் சுகர் சொல்யூஷன்ல கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த நோய் குணமாகும்.
சரிங்க. பொதுவா இப்ப அந்த தேன் நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்ன முக்கியமான தொழில்நுட்பங்கள்ல கடைபிடிக்கணும்?
நம்ம வந்து தேன் இது பண்ணோம்னா தேன் பெட்டிகளை வந்து நல்ல தொழில்நுட்பம் வந்து பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு தேனி வளர்த்துறதுக்கு எப்படி கூட்டங்கள் பிரிக்கிறது எப்படி அப்படிங்கறத நீங்க பயிற்சி எடுத்த பின்னால்தான் தொடங்கணும். அதுக்கு முன்ன தொடங்கினீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையவே முடியாது. நாமளே போய் செஞ்சுட்டு அது நிறைய வரும். அப்படி வந்து எத்தனையோ வந்து நான் பார்த்திருக்கிறேன், அது வந்து 50-60 பெட்டி 100 பெட்டி வச்சு அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த ஓராண்டு காலத்தில் 100 பெட்டியில நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனாலதான் நான் வந்து இந்த பல்கலைக்கழகத்துல, அது குறிப்பா வந்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து என்னுடைய ஆசிரியர் டாக்டர் முத்துராமன் அவர்களை சொல்லியே தீரணும். அவர் அப்பப்ப கரெக்டா தெளிவா சொல்லுவார் இதை செய்யணும். அதனால வந்து டாக்டர் முத்துராமன் அவர்களுக்கு பூஜியல் துறையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்போ நீங்க பயிற்சிகள், தகுந்த பயிற்சிகள் அது ரொம்ப வலியுறுத்தி சொல்றீங்க. பயிற்சிகள் அப்படிங்கும் போது இங்க வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தான் பயிற்சி பெற்றுக்கிறீங்களா, அல்லது வெளியில வேற யாரும் கூட இதற்கான பயிற்சிகள் கொடுக்கறாங்களா? அப்படியா இருந்தா என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்கறாங்க?
அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல மாசத்துக்கு ஒரு நாள் 6ஆம் தேதி நினைக்கிற பயிற்சி கொடுக்கறாங்க. அது வந்து தொடக்கமான பயிற்சி, ஒரு நாள் பயிற்சி. ஆனா அந்த ஒரு நாள் பயிற்சி நமக்கு வந்து பத்தாது. 4 நாள் 5 நாள் பயிற்சி கொடுக்கறாங்க. முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, இனி அந்த மாதிரி 4 நாள் 5 நாள் பயிற்சி கொடுத்தாதான் தேனி பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நாம ஒரு நாள் பயிற்சியில் தெரிஞ்சுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, தேனி தொடங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பல்கலைக்கழகத்தோட நீங்க ஆசிரியர்களோட தொடர்பு வச்சுட்டீங்கன்னா அப்பப்ப வந்து குறைகளை கேட்டீங்கன்னா தேனியில வந்து 100க்கு 100 வெற்றி அடையலாம். நான் வந்து அப்பப்ப வந்து இங்க வந்து பயிற்சிகள் வந்து குறைகள் வர்ற போது நோய் வர்ற போது கேட்டு அந்த 100 பெட்டிங்கிறது பெரிய இதாக்கு. நீங்க ஒவ்வொரு பெட்டியும் வந்து 10 பெட்டிகள் ஒரு ஒரு இடத்துலயும் நான் வச்சிருக்கேன். ஒரே இடத்துல 100 பெட்டி வைக்கல, 10 பெட்டி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலயும். முருங்கையில் ஒரு 10 பெட்டி, இதே மாதிரி புளி இதுல இப்படி 10 பெட்டியா வச்சு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால வந்து பல்கலைக்கழகத்தோட தொடர்பு வச்சுக்கோனு, விஞ்ஞானிகளோட தொடர்பு வச்சுக்கோனு.
சரிங்க. இப்ப தேனி வளர்ப்பு பத்தி இவ்வளவு விவரங்கள் சொன்னீங்க. முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த தேனீக்கள் வந்து கொட்டுறதுதான் இல்லீங்களா? தேனீக்களை வளர்க்கறது அப்படிங்கும் போது இந்த கொட்டுறது அப்படிங்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது?
தேனி வளர்த்துறவங்க என்னன்னா முதல்ல பயப்படுறாங்க, தேனீ கிட்ட போனால கொட்டு, அதனால நாம அதை செய்ய வேண்டான்னு. ஆனா தேனீக்கள் கொட்டாதுன்னு நான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு அதிசயமா இருக்கு. நான் வந்து 100 கூடு வச்சு தேனீ வளர்த்துறேன், 100 கூட்டுல நான் வந்து ஒரு 50 கூடு பாக்குற வரைக்கும் தேனீ கொட்டுறது இல்ல. தேனீ கொட்டாம இருக்கிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்றேன். என்னன்னா பனி காலங்களில் தேன் கூடுகளை திறந்து பார்க்க கூடாது, ஒன்னு. மழை காலங்களில் தேனி கூடுகளை திறந்து பார்க்க கூடாது. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா வெய்ய காலங்களிலையும் தேனி வந்து கூட்ட திறக்கவே கூடாது. மாலை நேரங்களில் தேனி கூட்டங்களை திறந்து பார்க்க கூடாது. காலை நேரங்களில் 7 மணிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் திறந்தீங்கன்னா தேனி கூட்டங்கள் கொட்டாது. அதே மாதிரி தேனி அடைகள் எடுக்கிற போது மெதுவாக எடுக்கணும், நிதானமா எடுக்கணும். ஒரு குழந்தையை கையாளுறது போல இன்னொரு தேனிக்கு இன்னொரு தேனிக்கு உராய்வுகள் இல்லாமல் எடுக்கணும். ஒரு தேனி நசுங்க கூடாது, எந்த ஒரு தேனி நசுங்கலாம் ஒரு தேனியும் கொட்டாது. நிதானம் அதே மாதிரி பொறுமை இதெல்லாம் தேனியில் இருந்ததுன்னா ஒரு தேனியும் கொட்டாது. தேனிக்கு புகையே கொடுக்க கூடாது, ஏன்னா புகை கொடுத்தீங்கன்னா தேனி ஓடிடு, அதனால புகை கொடுக்காம. இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு இது. அதாவது தேனீக்களுக்கு புகை வந்து பகை, ஒரு எதிரி மாதிர. புகையவே உபயோகப்படுத்தக்கூடாது. நாம கொட்டும் கூட வந்து வாங்குறோமோ இல்லையா, புகை உபயோகப்படுத்தினா அந்த புகை வந்து தேன் அடைகள் செய்தாயி அந்த ஒரு வாசத்துக்கு தேன் கூடுகள் ஓடிடும். அதிக புகையை உபயோகப்படுத்தினால் தேனீக்கள் ஓடிடும். அடுத்தது வந்து என்னன்னா மருந்து. நீங்க பூச்சிக்கொல்லி மருந்து இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பருத்திக்கு நிறைய மருந்து அடிக்கிறாங்க. பருத்தியில தேன் நிறைய கிடைஞ்சாலும் போன பாதி தேனீக்கள் கூட்டுக்கு திரும்புறதில்ல, எல்லாம் செத்து போயிருது. கத்திரிக்கு மருந்து அடிச்சிருக்கிறாங்க. கத்திரியில கூடுகள்லாம் வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய கூடுகள் இறந்துருது. அதனால மருந்து அடிக்கிற பக்கம் தேன் கூடுகளே வைக்காதீங்க. அப்படி தேன் கூடு இன்னைக்கு மருந்து அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டாங்கன்னா அன்னைக்கு தேனீக்களை போற வெளியே வராம நீங்க என்ன பண்ணா தேனீக்களை போற கூட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடலாம். வந்து ஒரு வளமாதர் போட்டு அதுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்கலாம். சக்கரப்பாகு கொடுத்து நீங்க அன்னைக்கு முழுவதும் அடைச்சி வச்சுட்டா ஒரு 2 நாளைக்கு வேணாலும் தேனீக்களை உள்ள அடைச்சி வச்சிடலாம். அது பாட்டில் இருக்கு, வெளியே போக வேண்டியதில்லை. அந்த மருந்து 2 நாள் பவர் போன பின்னால நீங்க அந்த தேனீக்களை வந்து வெளியே வந்து திறந்து விடலாம். அதனால மருந்து அடிக்கிற போது தேனீக்களை நீங்க வந்து அடைச்சி வச்சிடலாம். அதே மாதிரி பருத்தி இந்த மாதிரி அதிகமா மருந்து அடிக்கக்கூடிய தாவரங்கள் தேனி அந்த பக்கமே தேன் கூடுகளை நீங்க வைக்க வேண்டாம். அதாவது ஒரு தேன் கூட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், தேன் கூடு வந்து நிறைய வருஷம் பூரா இருக்கும்னா அந்த தேன் கூட்டில 1 அடியில தேன் இருந்துட்டே இருக்கணும். 6 அடியில 5 அடையில தேன் எடுத்துட்டு 1 அடையில தேன் விட்டுறணும். வருஷத்தில் ஒவ்வொரு நாளுமே எந்த நேரமே 1 அடியில் தேன் இருந்துட்டு இருந்தா அந்த தேன் கூடு ஓடாது. அப்படி தேன் இல்லாம போச்சுன்னு அந்த தேன் கூட்டுக்குள்ள தேன் இல்லைனா தான் சக்கரைப்பாகு கொடுக்க நான் சொல்றேன். 1:1 ஒரு பகுதி சக்கரை ஒரு பகுதி தண்ணீர் கலந்து சக்கரைப்பாகு தயார் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த சக்கரைப்பாகு எடுத்து அதை அடைகள்ல வச்சுக்கு. தேன் ரொம்ப வறட்சியான காலத்துல, தேனே இல்லாத காலத்துல, அதாவது தேன் பெட்டியில வந்து அடிப்பலகை, புழு அறை, தேன் அறைன்னு வந்து ரெண்டு பகுதியை பிரிக்கிறாங்க. இந்த புழு அறையில வந்து 6 அடைகள் இருக்கக்கூடிய ஒரு கூடு, 8 அறைகள் இருக்கக்கூடிய ஒரு கூடு, 10 அறைகள் இருக்கக்கூடிய அடைகள் இருக்கக்கூடிய கூடுன்னு இருக்குது. நீங்க வந்து ஒரு தேன் கூட்டுல குறைந்தது 2 அடையிலாவது புழுக்கள் இருக்கணும், 1 அடையில தேன் இருக்கணும், அப்பதான் அந்த கூட்டை வலுவு பண்ண முடியும். அதாவது வலுவான கூட்டுல 6 அடையில 1 அடை, 2 அடையில தேன் அடையும், 4 அடையில அந்த மொட்டு புழு இதெல்லாம் இருந்தா தான் ஒரு நல்ல தேன் கூடு. புழு மொட்டு எதுவுமே இல்லைன்னு அந்த தேன் கூடு வந்து குறைந்தது 2 அடையிலாவது மொட்டு புழுக்கள் மூடிய நிலையில் வந்து இதெல்லாம் இருக்கணும், 1 அடையில தேன் இருந்துட்டு இருக்கணும். இதுதான் உங்களுக்கு வலுவான ஒரு கூட்டம், நல்ல ராணி இருந்ததுன்னு அதுதான் உங்களுக்கு.
சரிங்க, இது வரைக்கும் அந்த தேனி வளர்ப்புனால எந்த அளவுக்கு நமக்கு பயன் இருக்கு, தேனீக்களை எப்படி பயம் இல்லாம வளர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா விவரமா விவரங்கள் சொன்னீங்க. நம்ம சமுதாய வானொலி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க, வணக்கம்.
இந்த வானொலி நிலையம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த வானொலி நிலையத்துக்கு நன்றியும், இந்த தொழில்நுட்பங்கள்ல வந்து எனக்கு தந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்குமே இந்த பூச்சியல் துறை பேராசிரியர் டாக்டர் முத்துராமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேனி வளர்ப்புல என்னென்ன முறைகளை நம்ம முக்கியமா கவனிக்கணும் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் கணபதியைச் சேர்ந்த விவசாயி தங்கவேலு அவங்க தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாங்க. என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்களை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொலைபேசி மூலமா எங்களுக்கு தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 2431-0555.